பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை தைரியப்படுத்தும் விதமாகவும் வேதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை முடிந்த அளவுக்கு நாம் பார்க்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இது நம்பிக்கையின் ஆண்டு என்று சொல்லி இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நாம் இந்த வருஷத்தை பிரயணப்படுத்தினோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே இந்த 2-3 கிழமைக்கு இடையிலே அன்னையருடைய சிந்தனைகளும் அன்னையருடைய நோக்கங்களும் நம்முடைய வாழ்க்கை குறித்த பிளான்களும் அநேக விதத்தில் இருந்தாலும் நாம் விரும்புகிறபடி எதுவும் நடப்பதில்லை என்பது இந்த நாள் நமக்கு நிரூபிக்கிறது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. காலம் நமக்கு சிலவற்றை போதிக்கிறது. ஞானமுள்ளவன் அதில் கற்றுக்கொள்வானாக, புத்தியுள்ளவன் அதை கற்றுக்கொள்வானாக, அதை உணர்ந்து கொள்வானாக. பிரியமானவர்களே, இனி வருகிற காலங்கள், எதிர் வருகிற நாட்களிலே நாம் நினைப்பதை விட தேவன் நினைப்பது அதிகமாய் செயல்படுத்தப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இந்த நேரத்திலே நம்முடைய உயிர், நம்முடைய மூச்சு நம்முடைய கரத்தில் இல்லை என்பதை நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அல்லாவிட்டால் இந்த கடந்த நாட்களிலே என் உள்ளத்திலே இருந்த ஒரு சில பாரமான வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் உறவுகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது என்னுடைய செய்தி அல்ல, என் மனதில் இருக்கிற ஒரு பாரமாகும். ஆகையினாலே உங்கள் உறவுகளை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் உறவுகளை தேவனுக்கு முன்பாக நிலைப்படுத்துங்கள் என்பதை கர்த்தருடைய நாமத்திலே நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சங்கீதம் 116:15 நாம் வாசிப்போம். 116:15.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது.
பிரியமானவர்களே, இந்த பூமியிலே மரணம் என்பதை யாரும் அங்கீகரிப்பது அல்ல, மரணம் என்பதை யாரும் இலகுவாக ஏற்றுக்கொள்வது அல்ல. பிரிவினை துக்கத்துக்குரியது, பிரிவினை பாரத்துக்குரியது, பிரிவினையை உலகம் அங்கீகரிக்காது. பிரிவினையை நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தும் அவைகளை அதன்படி ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிற ஒரு மிக முக்கியமான சத்தியம் என்னவெனில், மரணத்துக்கு பின்பாக நமக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை சபை, பணவாட்டி, தேவ பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளே கவலையும் கஷ்டமும் நம்மளை ஆட்கொள்ளுகிறது. அது மனுஷீகம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை, சிதாகாசனமான நம்பிக்கை என்னவெனில், நமக்கு நித்திய வாழ்வுண்டு இருக்கிறது. மரணம் என்பது இந்த சரீரத்துக்கு உரியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாளைய நாள் நம் கரத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுகிறவன் ஞானி. பிரியமானவர்களே, ஆகையினாலே நாம் எதிர்பார்க்காதது நடந்தது, நாம் சிந்தியாதது நடந்தது, நாம் விரும்பாதது நடந்தது. ஆனால் அதன் அடிப்படை சத்தியம் என்னவெனில், நமக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே மரணத்தை மனிதர்கள் பார்க்கிற விதத்திற்கும் மரணத்தை தேவன் பார்க்கிற விதத்திற்கும் நீண்ட வித்தியாசம் இருக்கிறது என்பதை சபை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஓடுவதும், நாம் பிரயாசப்படுவதும், நாம் வாழுவதும் இந்த பூமியில் இருப்பதற்கு அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷீக ரீதியான துக்கத்தையும் மனுஷீக ரீதியான பாசத்தையும் நான் அங்கீகரிக்கிறேன். நீங்கள் திடங்கொள்ளவும், நீங்கள் இந்த விஷயத்திலே சிந்திக்கவும் இந்த நாளில் நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் கவலைகளை எடுக்கவோ, உங்கள் உணர்வு பூர்வமான காரியங்களை முறியடிக்கவோ நான் பேசவில்லை. சத்தியம் ஒருபோதும் மாறாதது. எத்தனையோ கோடிக்கணக்கான பெயர் இந்த பூமியிலே மறித்தாலும், நான் தான் நாளைக்கு மரணத்தை அணுகினாலும், சத்தியம் மாறாதது என்பதை ஒருபோதும் சபை மறக்க கூடாது. சபை என்பது இந்த காலகட்டத்திலே சத்தியத்தை நிரூபிக்கிறதாயும் நித்திய வாழ்வு நமக்கு இருக்கிறது என்பதை அறிவிக்கிறதாயும் இருக்க வேண்டியது சபை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, மனிதருடைய பார்வை அநேக தடவைகளே இதோடு முடிந்து விட்டது, அல்லாவிட்டால் உலகத்தினுடைய பார்வை இதோடு நம் வாழ்வு முடிந்து விட்டது. ஒருவேளை கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக இருந்தாலும் அவருடைய பார்வை இதோடு முடிந்து விட்டது என்று சிந்திக்க வைக்கிறது, தோண்ட செய்கிறது. இப்படியே நடக்க வேண்டும்? இது வயதா, இது காலமா, இது நேரமா என்று சொல்லி புலம்ப வைக்கிற இந்த நாட்களிலே, மனிதர்கள் மரணத்தை வர்ணிக்கிற இந்த நாட்களிலே, கர்த்தருடைய நாமத்திலே வேதத்தில் இருந்து சத்தியத்தில் இருந்து நான் உங்களுக்கு இந்த நாளிலே உங்களை தூக்கிவிடத்தக்கனவையாய் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய மரணம் அவர் பார்வையிலே அருமையாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பார்வையிலேயோ மரணம் துட்டிக்கக்கூடியது, மரணம் வேதனைக்குரியது, பிரிவுகள் தாங்க முடியாதவைகள். ஆனால் தேவனுடைய பார்வைக்கும் எங்களுடைய பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவெனில், தேவன் அதை அருமையாய் காண்கிறார். மறுபுதத்தில் நான் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், மரணத்துக்கு பின்பாக நமக்கு நித்தியமான ஒரு வாழ்வு தேவனோடு இருக்கிறது. மரணத்துக்கு பின்பாடு நித்திய நித்திய காலமாக நாம் தேவனோடு வாழுவோம் என்பதை இந்த நாளிலே சில வார்த்தைகள் உண்டாக உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் பார்க்கிற விதமாய் மரணத்தை பார்க்க கற்றுக்கொள்வது நமக்கு நல்லது. மரணத்தை குறித்து யாரும் தைரியமாய் பேசுவதல்ல, உலகம் மரணத்துக்கு முன்பாக நடுங்குகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம், சத்தியத்தை கரத்தில் வைத்திருக்கிற நாம், வேத வசனத்தை வாசிக்கிற நாம், கிறிஸ்துவை ஆராதிக்கிற நமக்கோ மரணத்தின் பிற்பாடு ஒரு வாழ்வு நித்திய நித்தியமாக தேவனோடு நமக்கு இருக்கிறது என்ற அந்த திருகாத்திரமான நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாய் கர்த்தருடைய பார்வையிலே நாமும் பார்த்தால் நலமாயிருக்க, தேவன் அதை அருமையாக காண்கிறார், தேவன் அதை விருப்பமாக பார்க்கிறார். நான் இதை வியாசித்து சிந்தித்தது என்னவெனில், என் மகள் என்னிடத்தில் வருகிறார், என் மகன் என்னிடத்தில் வருகிறார், இவ்வளவு காலம் இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு அவன் என்னோடு நித்திய நித்தியமாக வாழுவதற்கு, என்னோடு அவன் உறவாடுவதற்கு என்னிடத்தில் வருகிறான் என்று சொல்லி தேவன் பார்க்கிறாரோ என்னவோ, அவர் பார்வையிலே மரணம் அருமையாயிருக்கிறது. பூமியின் பார்வையில், மனிதருடைய பார்வையிலே மரணம் துக்கம் நிறைந்தது இல்லை என்று நான் சொல்லவில்லை, துயரம் நிறைந்தது இல்லை என்று நான் சொல்லவில்லை, வேதனை நிறைந்தது இல்லை என்று நான் சொல்லவில்லை. மேலாய் என் ஆண்டவருடைய பார்வையிலே மரணம் அருமையாய் தோன்றுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், நீதிமொழிகள் 14:32 நாம் வாசிப்போமா. நீதிமொழிகள் 14:32 வசனத்தை நாம் வாசிப்போம்.
துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன்.
திருப்பி வாசிங்கள் சிஸ்டர்.
துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன்.
நீதிமான் தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவனாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள் தங்கள் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் மரித்தால் தேவனோடு இருப்பேன், நான் மரித்தால் தேவன் எனக்காய் காத்திருக்கிறார். சபை இதில் திடகாத்திரமான நம்பிக்கைக்குள் வர வேண்டும், இல்லாவிட்டால் ஓட்டங்களும் பிரயாசங்களும் விருதாவாகிவிடும். மரணத்தை குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை இந்த நாளிலே பேசுவது எனக்கு இலகுவானதல்ல, ஆனால் அதுதான் சத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மாற்றம் ஒன்றும் கிடையாது. இந்த சத்தியத்தை பேசுவதற்கு, இந்த வார்த்தைகளை கொண்டு வருவதற்கு அநேக நேரங்கள் சென்றது, அநேக நேரங்கள் சென்றது. பிரியமானவர்களே, ஆகையினாலே திருப்பி வாசிங்க சிஸ்டர், வசனத்தை
துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன்.
நீதிமான் தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவனாய் இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த துக்கத்தின் நாட்களிலே நான் உன்னை பார்த்து கேட்கக்கூடிய தைரியமான கேள்வி என்னவெனில், மறைத்தால் எனக்கு அந்த மரணத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா? தேவனண்டை போவேன், கண்ணை மூடி முழிக்கிற பொழுது நீ தேவனை பார்க்கக்கூடிய அந்த நம்பிக்கை உன் வாழ்வில் என்று இருக்கிறதா? வேதம் வாசித்த என்ன, சபம் பண்ணி என்ன, காலங்களை ஓட்டி என்ன, இந்த நம்பிக்கை நமக்குள்ளே இல்லாவிட்டால் நம் வாழ்வு தோக்கடிக்கப்பட்டது. மரணம் பயம், மரணம் அங்கீகரிக்க முடியாதது. ஆனால் நீதிமானுக்கோ தன் மரணத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவோடு சேருவேன், நான் தேவனோடு சேருவேன். நான் இந்த உலக பூர்வமான கவலைகளை குறித்து, துக்கத்தை குறித்து பேசவில்லை. அது நாம் இந்த பூமியில் வாழும் வரைக்கும் இருக்கத்தான் போகிறது, இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் மனுஷீகம். ஆனால் நாம் அனுதினமும் வேதத்தை தேடி வாசிக்கிறவர்கள், நமக்குள்ளே பிரியமானவர்களே, நமக்குள்ளே இந்த நம்பிக்கை வேண்டும். நான் மறித்தால், என் பிள்ளைகள் மறித்தால், என் குடும்பத்தில் ஒருவர் மறித்தால், அவர்கள் தேவனண்டை போவார்கள். அதுதான் எங்கள் தைரியம், அதுதான் அப்பா எங்கள் நம்பிக்கை. எதற்கு நாம் கூடி வருகிறோம், எதற்கு நாம் சேர்ந்து வருகிறோம், எதற்கு நாம் ஆராதனை செய்கிறோம், இதுதான் எங்கள் நம்பிக்கை. பரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காலத்திலையும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த காலத்திலையும் தேவனை தேட கற்றுக்கொள்ளுங்கள். எந்த காலத்திலையும் கர்த்தருக்கு முன்பாக நின்று அழுது ஊத்த கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தந்த சுவாசம், ஜீவ சுவாசம் அவரண்டை போக வேண்டும். ஆகையினாலே நம் நம்பிக்கை முழுவதும் கிறிஸ்துவின் மேலே இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த இரவு நான் கண்ணை மூடினால், இந்த இரவு என் உயிர் என் சரீரத்தை விட்டு பிரிந்தால், நான் உம்மோடு வந்து விடுவேன். அதுதான் வாழ்க்கை. பிரசங்கி இந்த பூமியை குறித்து சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எல்லாம் மாயை. ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போகிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறது. எங்கிருந்து காற்று வருகிறதோ இன்னொரு பக்கத்தால் போய்விடுகிறது என்று சொல்லி அவர் பூமியை குறித்து, பூமியின் வாழ்க்கையை குறித்து அவருடைய ரத்தின சுருக்கமாக கடைசியில் என்ன சொல்லுகிறார்? எல்லாம் மாயை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு மரணத்துக்கு பின்பாய் ஒரு நித்தியம் உள்ள வாழ்வு இருக்கிறது. நமக்கு மரணத்துக்கு பின்பாக ஒரு நித்திய நித்தியமான வாழ்வு தேவனோடு இருக்கிறது. அதுதான் எங்கள் நம்பிக்கை, அதுதான் எங்கள் நம்பிக்கை. பிலிப்பியர் 1:21 வாசிப்போமா? பிலிப்பியர் 1:21 நாம் கவனிப்போம். ஹல்லேலூயா.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்தை குறித்து எப்படி பார்க்கிறார், மரணத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? இயேசு எனக்கு நித்தியம், இயேசு எனக்கு நித்தியமான வாழ்வு, ஆனால் சாவு எனக்கு ஆதாயம். ஏனெனில் நான் செத்தாத்தான் நான் அவரோடு வாழ முடியும். அப்போஸ்தலர் தன்னுடைய வாழ்விலே பல முக்கியமான வார்த்தைகளை பேசி இருக்கிறார். பிரியமானவரே, வாழ்க்கையிலே எல்லாம் நல்லா இருக்கிற பொழுது கிறிஸ்துவை நம்புவது ஒரு நம்பிக்கை. ஆனால் அடித்தளமே இல்லாமல் இருக்கிற பொழுது கிறிஸ்துவை நம்புகிறது உண்மையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் ஆண்டிலே, இந்த நம்பிக்கையின் வருஷத்திலே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையே, உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், மரணத்துக்கு பிற்பாடு உனக்கும் தேவனுக்கு முன்பாக நித்தியமுள்ள வாழ்வு இருக்கிறது என்பதை உறுதியாய் நம்பு, உறுதியாய் நம்பு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், தேவன் எனக்கு நித்தியம், இயேசு எனக்கு ஆதாயம், இயேசு எனக்கு நம்பிக்கை, சாவு எனக்கு நல்லது என்று சொல்லி அவன் கருதுகிறான். அவன் ஒரு ஊழியக்காரன், ஒரு அப்போஸ்தலன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவ அபிஷேகத்தை பெற்றவன், மேகத்தை கண்டவன், மேக பிரச்சினையுடாய் நடந்து வந்த அந்த மனுஷன் அவன் பேசுகிற வார்த்தைக்கும் நம்மளை போன்ற சுவாசிகளுக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. காலகாலமாக நாம் விசுவாசிகளா இருந்து விடுகிறோம். ஆனா இப்படிப்பட்ட மனிதர்கள் பேசுகிற வார்த்தை இன்னைக்கு என்ன தைரியமாய் பேச முடியவில்லையே? ஏன்? அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையிலே அநேகர் அநேகத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் சாவு எனக்கு ஆதாயம், சாவு மரணம் எனக்கு ஆதாயம். ஏனெனில் அப்பதான் நான் அவரை முகமுகமாய் காண முடியும். போசனாய பவுல் என்ன சிந்தித்தானோ எனக்கு தெரியவில்லை. அப்பதான் நான் தேவனை, என் ஆண்டவரை, என் ஜீவனை, என் நித்தியத்தை முகமுகமாய் பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரணம் என்பது இலகுவானதல்ல. இந்த பூமியின் வாழ்விலே யாரும் மரணத்தை விரும்புகிறவர்களும் அல்ல. ஆனால் போசனாய பவுல் சொல்லுகிறார், சாவி எனக்கு ஆதாயம். எப்படி அந்த அறிவு அவனுக்கு கிடைச்சது? அவன் மாத்திரம் அப்படி எப்படி பேச முடியும்? மரணம் எனக்கு ஆதாயமானது, அது வந்தால் நல்லது என்று சொல்லி அவன் எப்படி சிந்திக்க தோண்டியது? அவனும் நம்மளை போல ஒரு மனிதன் தானே, அவனும் நம்மளை போல் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் தானே சொல்லுகிறான், மரணம் எனக்கு நல்லது. ஏனெனில் என்னுடைய நோக்கமெல்லாம் அவரை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய நோக்கமெல்லாம் அவரை நான் சந்திக்க வேண்டும், என்னுடைய நோக்கமெல்லாம் அவரோடு நான் நித்திய நித்தியமாய் வாழ வேண்டும். பிரியமான சபையே, நம்முடைய நோக்கம் என்ன? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னுடைய நோக்கமோ நான் நித்திய நித்தியமாய் அவரோடு வாழ வேண்டும், அதற்காய் நான் மரிக்கவும் ஆயத்தம், அதற்காய் சாவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்நாளிலே புதிய ஏற்பாட்டிலே வார்த்தைகளை எடுத்து நான் பார்க்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே அநேக தேவ மனிதர்கள் மரித்த விதங்களும் கர்த்தர் நடத்தின விதங்களும் வித்தியாசமாக இருக்கிறது. உயிரோடு எடுக்கப்பட்டவர்கள் தொடங்கி மறித்தவர்கள் வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலே பலர் இருக்கிறார்கள். அது அல்ல, அதை நான் பார்க்கவில்லை. இன்று புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவர் நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் பேசிய வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள் இன்றைக்கு நம்மளை தூக்கி விடுவதாக. எழுந்து நிற்க, தைரியமாய் நிற்க, ஆண்டவரே உம் சித்தத்தின்படி எது நடக்கிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி தைரியமாய் நிற்க அத்தரங்களுக்கு உதவி செய்வாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், இயேசு எனக்கு வாழ்வு, இயேசு எனக்கு நித்திய வாழ்வு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே என் வாயிலே இருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நான் சிந்திக்க தோண்டினேன். இந்த வருஷத்தின் முடிவில் நாம் யார் நிற்போம் இல்லை என்று நமக்கு தெரியவே தெரியாது. அது எங்கள் கரத்தில் அல்ல. ஆகையினாலே அத்தருக்குள்ளே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவே நீர் என் ஜீவன் என்று சொல்லி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. நீர்தான் என் வாழ்வு, உண்மை அல்லாவிட்டால் எனக்கு ஒன்றுமில்லை. நீரான் நீர்தான் என்னுடைய வாழ்வினுடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கை, நீதிமானுடைய நம்பிக்கை, பரிசுத்தவானுடைய நம்பிக்கை உம்மீதுதான் என்று சொல்லி தைரியத்தோடு நில்லுங்கள். கர்த்தர் உங்களை பலமாய் நடத்தி செல்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளைப் போல நாம் பல சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கு. ஒருவழி நாம் முந்திக் கொள்ளலாம், பிந்திக் கொள்ளலாம், அதை கர்த்தர் அறிவார், அதை கர்த்தர் அறிவார். ஆனால் பூமியின் வாழ்வு நமக்கு நிரந்தரமானது அல்ல. பூமியிலே நாம் வாழுகிற வாழ்க்கை நமக்கு நித்தியமானது அல்ல. அதை சபை தேவ பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பிக் கொள்ளுங்கள் பிரியமானவரே, 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. 15 அதிகாரம் 50-52 வாசியுங்கள். அல்லேலூயா.
சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி இக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்.
இவைகள் சத்தியம். இதுதான் நம் வாழ்வு, இதுதான் நம் பூமியிலே நாம் வாழுகிற வாழ்க்கையின் கருப்பொருளான வார்த்தைகள். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. தெளிந்த அறிவு நமக்கு வேண்டும். இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து வருகையிலும் கூட இந்த சரீரத்தோடு நாம் போக முடியாது. ஆகையினால மரணம் எல்லாருக்கும் உரியது, எல்லாரும் கடந்து செல்ல வேண்டியது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்தை குறித்து பேசுகிற பொழுது உங்களுடைய இருதயங்கள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் இதை குறித்து தெளிந்த அறிவும் புத்தியும் நமக்கு இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். சகோதரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதுக்கு மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பது இல்லை. சரீரமாகிய இது அழிவுள்ளது, மாம்சமானது, மண்ணானது, அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. அதனாலேதான் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரீரமானது இந்த பூமிக்குரியது என்பதை அவர்கள் மறுக்கவே மறுக்க முடியாது. சரீரம் பூமிக்குரியது, அது மாம்சமானது, அது பூமிக்கு அது நித்தியத்தில் பிரவேசிக்க முடியாது. மரணத்தை குறித்த அறிவு நமக்கு வேண்டும், நித்தியத்தை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். ஆகையினாலே சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் நித்தியத்தில் பிரவேசிப்பது இல்லை. 51வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ
ஒரு ரகசியத்தை உங்களுக்கு,
இதோ நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேப்பா.
நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை.
நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை.
ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள்.
ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. சபை, தேவனுடைய சரீரம், தேவனுடைய பிள்ளைகள், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அவர் வருகிற பொழுது கடைசி நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்கால துணிக்கும் போது ஒரு நிமிடத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் மரணத்தின் ரகசியம். நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி எக்காலம் துணிக்கிற பொழுது, கடைசி நேரம் வருகிற பொழுது நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவதுதான் மரணத்தை ஜெயிக்கிற அந்த நேரம் என்பதை மறந்து விடாதிருங்க. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கிற பொழுது மரித்தோர் எல்லாம் என்ன செய்வார்களாம், மறுரூபமாக்கப்படுவார்கள், எழுந்திருப்பார்கள். கிறிஸ்து வருகிற பொழுது, ஆண்டவர் வருகிற பொழுது, இயேசு வருகிற பொழுது, இது சபையின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இடத்தை பிடிக்க வேண்டும், பிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எக்காலம் துணிக்கும், எக்காலம் துணிக்கும், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே இந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் அவர் வருகிற பொழுது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை, இதுதான் சத்தியம், இவைகள் மாறாதது. அவர்கள் நித்திய நித்திய காலமாக, நித்திய நித்திய நாட்களாக கிறிஸ்துவோடு இயேசுவோடு வாழுவார்கள், வாழுவோம் என்பது சத்தியமானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்.
இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். எக்காலம் துணித்து கிறிஸ்து வருகிற அந்த நேரத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்,
நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த சரீரம் பரலோகத்துக்குரியது அல்ல, இந்த மாம்சம் பரலோகத்துக்குரியது அல்ல, இந்த ரத்தம் பரலோகத்துக்குரியது அல்ல. ஆகவே நாம் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு நாம் செல்லுவோம், நித்திய நித்திய காலமாய் அவரோடு வாழுவது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையாகிய நம்மிலே, நமக்குள்ளே மரணத்தை குறித்த, நித்திய ஜீவனை குறித்த, நித்திய வாழ்க்கையை குறித்த அறிவு அனுதினமும் இருக்க வேண்டும். அது இருக்கிற பொழுது மரணம் நமக்கு லேசானதாக காணப்படும். பிரியமானவர்களே, நான் பேசுகிறது எனக்கு அது இலகுவாக இருக்கலாம், மரணத்தை குறித்து இந்த நேரத்தில் நின்று பேசுகிறது நமக்கு இலகுவாக இருக்கலாம். ஆனால் காலங்கள் வருகிற பொழுது, நேரங்கள் வருகிற பொழுது கர்த்தர் இவைகள் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக.
அநேக தேவனுடைய ஊழியர்கள் மரிக்கிற பொழுது கண்களை மூடி சந்தோஷமாய் கடந்து சென்றார்கள் என்பது சாட்சிக்குரியது. அநேக தேவ மனிதர்கள் கண்களை சந்தோஷமாய் மூடினார்கள் என்பது சாட்சிக்குரியது.
ஏவண்ணமாய் கர்த்தரை ஆராதிக்கிற நீயும் நானும் இந்த பூமியை விட்டு போகிற பொழுது, ஆண்டவரே நான் உம்மை சந்திக்க ஆயத்தம்,
ஆண்டவரே நான் உம்மை சந்திக்க ஆயத்தம்
என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நாம் மரணத்துக்கு முந்திக் கொள்ளலாம்,
ஒருவேளை நாம் பிந்திக் கொள்ளலாம், அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை அவர் வருகையிலே நாங்கள் நிற்கலாம், நிற்காமலும் இருக்கலாம், முந்திக் கொள்ளலாம், பிந்திக் கொள்ளலாம். ஆனால் ரெண்டின் ரகசியம் என்னவெனில்,
மரித்தவர்களும் மறுரூபமாக்கப்படுவார்கள், இருக்கிறவர்களும் மறுரூபமாக்கப்படுவார்கள். அவர் வருகிற பொழுது அவரோடு சேர்ந்து நாம் எல்லோரும் செல்லுவோம்.
ஹல்லேலூயா.
அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நித்திய வாழ்வு நமக்கு இருக்கிறது, நித்திய மோட்சம் நமக்கு இருக்கிறது, நித்திய மாணவர் நமக்கு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் பெரியமானவர்களே. 1 தெசலோனிக்கேயர் 4:14-15 தொடர்ந்து வாசிங்கள், அப்படியே வாசிங்கள், அதை வாசித்து முடியுங்கள்.
இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்.
14
மரித்து பின்பு எழுந்திரு
விசுவாசிக்கிறோமே,
அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட
கொண்டு வருவார்.
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
ஐயா பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முன்பாக முந்திக் கொள்வதில்லை. கிறிஸ்துவை நீ நம்புகிறாயோ, அவர் சொல்லுகிறார் எங்கே, இயேசுவானவர் மரித்தது பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா, நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா, இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா, அவர் எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கு முன்பாக நித்திரை அடைந்தவர்களும் அவருடைய வருவார்கள் என்பதை விசுவாசியுங்கள், நம்புங்கள். ஏனெனில்
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்.
கிறிஸ்துவானவர் ஆரவாரத்தோடு எக்காலத்தோடு வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், ஆண்டவருக்குள்ளே மரித்தவர்கள், ஆண்டவரை நம்பி மரித்தவர்கள், ஆண்டவர்களை ஆராதித்த தேவ ஜனங்கள் அப்படியே எழும்புவார்களே. என்ன காட்சி! பின்பு
உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
பின்பு உயிரோ முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அன்று விலகிக் கொள்ளுங்கள், அவர் வருகிற பொழுது, எக்காலம் மூடப்படுகிற பொழுது, தூதர்களோடு சேனையோடு அவர் வருகிற பொழுது மரித்தவர்கள் முதல்ல எழுந்துருவாங்க. அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய சம்பவங்கள் தருணங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும். மரித்தவர்கள் எழும்பி வருவது, ஆண்டவரே நான் உம்மை நம்பி அல்லவா மரித்தேன், நான் உம்மை நம்பி அல்லவா கடந்து சென்றேன், உம்மை நம்பி அல்லவா. காட்சிகளை நாம் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு உங்கள் இருதயம் கலங்கி இருக்கலாம், இன்றைக்கு உங்கள் இருதயங்கள் பாரமாயிருக்கலாம், இன்றைக்கு உங்கள் கண்கள் நிறைந்திருக்கலாம். ஒரு நாள் வரும் அன்று கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் எழும்புவார்கள். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 17 பின்பு
உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
இவ்விதமாய் எப்பொழுதும் நித்தியமாக நாம் கர்த்தரோடு இருப்போம். இதுதான் எங்கள் நம்பிக்கை, வேறு எது நம்பிக்கை? பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த நம்பிக்கை நாண்டல உனக்கு நான் ஒன்று சொல்லவா, நாம் கிறிஸ்து வருகிற பொழுது மர்வமாக்கப்படுவோம். ஒருவேளை முந்தி கொண்டால் மர்வமாக்கப்பட்டு எழுப்பப்படுவோம். ஒருவேளை அவர் ரெக்கால துணியோடு வருகிற பொழுது நாம் அவரை எதிர்கொண்டு போவோம். இதுதான் எங்கள் நம்பிக்கை, இதுதான் நம்பிக்கை, இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் நம்பிக்கை. இதை விட்ட நம்பிக்கை வேறு ஒன்றும் இல்லை, இதை விட்ட ஒரு நம்பிக்கை வேறு ஒன்றும் இல்லை. பிரியமானவர், நீ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்புகிறாயா? நீ கிறிஸ்து நித்திய காலமாக இருக்கிறார் என்பதை நம்புகிறாயா? அப்படியானால் ஒரு சத்தியம் என்னவெனில், நீயும் மரணத்துக்கு பிற்பாடு நித்திய நித்தியமாக அவரோடு இருப்பாய், அவரோடு இருப்பாய். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தனது ஓட்டத்தை முடிக்கிற பொழுது என்ன தெரியுமா சொன்னார், மரணத்தின் கடைசி நாட்களிலே தருவாயிலே தேவனுடைய ஊழியர்கள் செய்த சில காரியங்கள் ஆச்சரியமானவைகள், ஆச்சரியமானவை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை வாசித்து இன்னும் ஒரு சம்பவத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4:4
பிரியும் காலம் வந்தது.
ஐயா, நான் சாகிற நேரம் வந்தது. ஊழியக்காரே, கர்த்தருடைய மனுஷே, தேவ ஊழியத்தை செய்தவன் பேசுறான், ஓட்டத்தை முடித்து கடைசியில பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? நான் சாகிற நேரம் எனக்கு வந்து விட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் மரணத்தை குறித்து தைரியமாய் பேசக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். எனக்கு இருக்கிறது. அது எப்படி இருக்க வேண்டும், அது என்ன வண்ணமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். சில காரியங்களை கேட்டால் எனக்கே சிந்திக்க தோன்று, ஏனென்றால் நான் இப்பொழுதே பாதபலியாக வார்க்கப்பட்டு போகிற நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகி கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருடுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனத்துக்கு யாருக்கும் தேவனதை கொடுத்துடுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, போஸ்னாய பவுலுக்கு தன் மரணத்தை குறித்த நித்திய வாழ்வு குறித்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் அவரை அது மரணத்தை குறித்து தைரியமா பேசினான். போஸ்னாய பவுலுக்கு தன் மரணத்தை குறித்த ஒரு நித்தியமான ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் பிரியறேன், ஆனா நான் அவரோடு இருப்பேன். என் சரீரத்தை விட்டு நான் போகிறேன், ஆனா நான் அவரோடு இருக்கிறேன். சரீரத்தை விட்டு நான் போகிறேன், ஆனா நான் தேவனோடு நித்தியமாய் வாழப் போகிறேன். அதனாலே அவர் தைரியமாய் பேசினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மரணத்தை குறித்தும் நித்திய வாழ்வை குறித்தும் தெளிந்த அறிவு நமக்கு இருந்தால் இப்படி பேசுவோம், இப்படி பேசுவோம். பிரியமானவர்களே, திரும்பவும் சொல்லுகிறேன், மனுஷீக ரீதியிலே பிரிவுகளும் கவலைகளும் கண்ணீர்களும் தவிர்க்க முடியாதவைகள், அவை நான் விளங்கி கொண்டு பேசுகிறேன். ஆனால் சத்தியம் ஒருபோதும் மாறாது, சத்தியம் ஒருபோதும் மாறாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை சேர்ந்தவர்கள், நமக்கு முக்கியமானவர்கள், நமக்கு தேவையானவர்கள், ஒரு நாள் நாம் அவர்களை விட்டு பிரிந்து ஆக வேண்டும். அது சத்தியமானது, அது மாற்ற முடியாது. ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், தேவனை அறிந்த நீங்கள், உள்ளான வாழ்விலே தேவனோடு வாழுகிற வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த முடியும், தைரியம் கொள்ள முடியும், உற்சாகம் கொள்ள முடியும், உங்களை சரிப்படுத்த முடியும், உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்த முடியும். ஆண்டவரே, நான் கண்ணை மூடினால் நீர்தான் எனக்கு என்று சொல்ல முடியும். அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் இந்த வருஷத்துல இந்த ஆண்டிலே நமக்கு பெருகுவதாக, பெருகுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இழப்பு என்பது இலகுவானதல்ல, இழப்பு என்பது இலகுவானதல்ல. நான் முதல்ல சொன்னேன், மரணத்துக்கு பிற்பாடு எம் உள்ளொரு வாழ்வு. நம் 2 சம்பவம் வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தார். நான் ஒரு சம்பவத்தை காட்டி நான் முடித்து விடலாம்னு நம்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா 23:39 நாம் வாசிப்போம். அதில் ஒரு சம்பவம் உண்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லி முடிக்கிறார். அதை நாம் பார்க்கலாம். லூக்கா 23:39 வாசிங்க.
அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கனைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார்.
இந்த மனுஷனுக்கு நித்திய வாழ்வை குறித்த ஒரு அறிவு இருந்திருக்க வேண்டும். இந்த மனுஷனுக்கு அறிவு இருக்கதான் நான் சொன்னேன், சபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நித்தியத்தை குறித்த தினகாத்தனமான நம்பிக்கை இருக்க வேண்டும். சபையிலே வாழ்ந்தோம், காலங்களை கடத்தினோம், நேரம் வந்தது, மறைத்து விட்டோம் என்பதல்ல வாழ்வு. நித்தியத்தை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். சிலுவையிலே தொங்குகிற மனுஷனுக்கு நித்தியத்தை குறித்த அறிவு இருந்தது, நித்திய வாழ்வை குறித்த அறிவு இருந்தது, தேவனோடு வாழ முடியும் என்ற அறிவு இருந்தது, இயேசு நித்தியமானவர் என்ற அறிவு இருந்தது, இயேசுவோடு நம்மால் நித்திய நித்திய காலமாக இருக்க முடியும் என்ற அறிவு இருந்தது. அதனால என்ன சொல்ற அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இயேசுவை
நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார்.
நினைத்தருளும், நினைத்தருளும். அவனுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்த அறிவு சொற்பம் இருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு வேதம் இருக்கிறது போலவும் இன்றைக்கு நித்தியத்தை குறித்த பிரசங்கங்கள் நமக்கு இருக்கிறது போலும் அந்த மனுஷனுக்கு இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நித்திய வாழ்வை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்க வேண்டும், நித்தியத்தை குறித்து அவன் அறிந்திருக்க வேண்டும். அல்லாவிட்டால் இயேசுவின் மீது அளவில்லாத ஒரு நம்பிக்கை அவன் சிலுவையிலே வைத்திருக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வருகிற பொழுது வருகையை குறித்த அறிவு கூட அவனுக்கு இருந்திருக்கிறது. அதில் என்னை நினைத்தரலும் ஆண்டவர, என்னை நினைத்தரலும் அப்பா. பிரியமான தேவரின் பிள்ளைகளே, ஒன்று சொல்லவா, நித்திய வாழ்வுக்குரிய நம்பிக்கையுள்ளவர்களாய் வாழுங்கள், கிறிஸ்துவின் வருகையை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழுங்கள். ஏதோ காலங்களை கடத்தி சபையில் ஆராதித்து வசனங்களை கேட்டு நம் நாட்களை கடத்தி விடாதிருங்கள். இன்றைக்கு சபைகள்ல இருக்கிறவர்களுக்கு நித்தியத்தை குறித்த அறிவு குறைவு, நித்திய வாழ்க்கையை குறித்த அறிவு குறைவு. ஆண்டவர் வருவாரா என்பது ஒரு கேள்வி, ஆண்டவர் வருவாரா என்பது ஒரு கேள்வி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையிலே தொங்குகிற மனிதனுக்கே இந்த அறிவு இருந்தார். சபையிலே காலகாலமாக இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கும் எனக்கும் எவ்வளவு அறிவு இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்துப்பார். சிலுவையிலே அடுத்த நிமிஷம் மரிக்கிற ஒரு மனிதனுக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்த அறிவு இருந்தது, நமக்கோ இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதை கவனித்தார், ஆண்டவர் அதை சிந்தித்தார், ஆண்டவர் அதை யோசித்து என்ன தெரியுமா சொன்னார் வாசிங்க சிஸ்டர்,
அவனை நோக்கி
இயேசு அவன் கேட்ட ரெண்டு காரியம், ஒன்று உன்னுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக் கொள்ள, நீர் வருகிற பொழுது என்னை நினைத்துக் கொள்ள என்று சொன்ன காரியத்தை ஆண்டவர் கேட்டு சொல்லுகிற வார்த்தை
என்னவென்று, இன்றைக்கு
இன்றைக்கு
நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
நித்தியமுள்ள வாழ்வை குறித்து கிறிஸ்து சிலுவையில் இருந்து பேசுகிறார், சிலுவையில இருந்து பேசுகிறார். நீ இன்றைக்கு என்னோட இருப்பாய், நீ இன்றைக்கு மறிச்சு சொன்னா இன்றைக்கு என்னோடு கூட நீ இருப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் மரணம் நம்மளை சந்தித்தால் தேவனோடு நாம் இருக்க முடியுமா? இன்னைக்கு மற்றவர்களை பார்த்து நாம் பரிதவிப்பது நல்லது, நடந்தவைகளை சிந்தித்து கவலைப்படுவது நல்லது, தேவையானது அவசியமானது விசாரியுங்கள் நல்லது. சபையாகிய நீ, சபையாகிய நான், இன்று இன்று என்னுடைய மரணம் எனக்கு சம்பவிக்குமே ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட இருப்பாய், இன்றைக்கு என்னோடு கூட இருப்பாய் சொல்ல முடியுமா? இன்றைக்கு என்னோடு கூட இருப்பாய் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இன்றைக்கு நான் உங்களோடு இருப்பேன் என்னால சொல்ல முடியுமா? மற்றவர்களை பார்த்து நாம் வாழ்வை குறித்து சிந்திக்க வேண்டும், வாழ்வை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பேசுகிற வார்த்தைகள் இந்த நாட்களுக்கு ஏற்றதா இருக்கும் சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்பி நான் பேசுகிறேன். சிந்தியுங்கள், வார்த்தைகளை சிந்தியுங்கள், நித்திய வாழ்வு என்றா என்ன என்பதை சிந்தியுங்கள், மரணத்துக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை சிந்தியுங்கள். அதற்குத்தான் நாம் ஓடுகிறோம், அதற்குத்தான் நாம் பிரயாசப்படுகிறோம், அதற்குத்தான் நாங்கள் வாழுகிறோம், அதற்குத்தான். ஆகையினால் இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பார். அதை அந்த மனுஷன் நம்பி இருக்க வேண்டும், முட்டு முழுதுமாய் அவன் நம்பி இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீயும் நானும் மரித்த அடுத்த நிமிஷம் இயேசுவோடு இருப்போம் என்று யார் யாரெல்லாம் நம்புகிறீர்களோ உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு என்பதை அசைக்கவே முடியாது. அந்த நபர் அந்த சிலுவையில இருந்து இயேசு சொன்ன வார்த்தையை நம்பினான், இன்றைக்கு நீ என்னோடு இருப்பாய். அவன் நம்பாம இருந்திருக்கலாமே, இயேசுவே நீரும் சிலுவையும் நானும் சிலுவையும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எங்கேயாவது சேருவோம் என்று அவன் சொல்லவில்லை. இயேசு சொன்ன வார்த்தைகளை அவன் நம்பினான், ஒரே இடத்தில் நின்று கொண்டு அவன் நம்புகிறான், இயேசுவே நீ சொல்லும், நீ மறிக்க போறது எனக்கு தெரியும், கொஞ்ச நேரத்தில் உயிர் போக போகிறது எனக்கு தெரியும், என்ன மாதிரி தான் நீர் நிற்கிறீர், ஆனால் நீ சொன்ன வார்த்தைகளை நான் நம்புகிறேன். இன்னைக்கு சொல்ல முடியுமா, ஆண்டவரே இன்னைக்கு மரணம் என்னை இந்த இரவு என்னை சந்தித்தால் நான் உம்மோடு இருப்பேன், நான் உம்முடைய சமூகத்தில் இருப்பேன். நித்திய வாழ்வு இருக்கிறது பிரியமானவர்களே, நித்தியம் இருக்கிறது பிரியமானவர்களே, இயேசுவானவர் நித்தியமானவர் பிரியமானவர்களே, இயேசு நமக்காய் காத்துக்கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே, அந்த வாழ்விலே இணைந்து கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தினால் நலமாயிருக்கும். இந்த பூமியிலே மரணம் என்பது துக்கத்தை உண்டு பண்ணுகிறது, துயரத்தை உண்டு பண்ணுகிறது, வேதனையை உண்டு பண்ணுகிறது, தண்ணீரை உண்டு பண்ணுகிறது, ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாலே தேவனோடு நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. நித்திய நித்தியமாய் தேவனோடு நாம் இருக்க போகிறோம், நித்திய நித்தியமாய் அவரை பார்த்துக்கொண்டு இருக்க போகிறோம். அதுதான் எங்கள் பிரயாசம், அதுதான் எங்கள் நோக்கம். லூக்கா 16:19 மாத்திரம் வாசிங்க சிஸ்டர், முடிச்சிடறேன். லூக்கா 16:19,
ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தால் அவன் ரத்தாமரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனிதனமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசலருக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே.
இதை நான் ஏன் வாசித்தேன் என்று சொன்னார், பரலோகத்திலே அந்த ஏழை அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதை உங்களுக்கு காட்டிக் கொடுக்க நான் பேசினேன். நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த நான் பேசினேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நாம் இந்த பூமியை விட்டு கடந்து செல்லுகிற பொழுது நித்தியம் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது. அந்த ஏழை மனிதன் ஆபிரகாமுடைய மடியிலே அவன் ஆட்டப்படுகிறதையும் தேட்டப்படுகிறதையும் காணக்கூடியதாக இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே மாலை பொழுதிலே கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், நித்தியம் ஒன்று இருக்கிறது, அதில் பங்குள்ளவர்களாய் மாறுங்க. நீதிமான்களுடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் என் ஆண்டவருடைய கண்களுக்கு அருமையாய் தோன்று. எங்களுக்கு கடினம், மனிதர்களுக்கு கஷ்டம், ஆனால் அவருடைய பார்வையிலே அவைகள் அருமையாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்புகிற நான் அவர் வருகிற பொழுது நாங்களும் அவரோடு போவோம் என்ற வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேட்டுங்கள், ஒருவரை ஒருவர் கட்டுங்கள், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் இந்த நாட்களிலேயும் மகிமைப்படுவதாக. தேவசமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா.